மாவீர மகுடம் லெப்டினன்ட் கர்னல் விசு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 சிலங்கா இந்திய ஒப்பந்தம், இந்திய படைவருகி என பல வரலாற்று சம்பவங்களை கொண்ட ஆண்டு. இருப்பை பாதுகாத்தல், தலைமையை பாதுகாத்தல், கடமையை பாதுகாத்தல், வளங்களை பாதுகாத்தல், அதன் நேரம் எதிரி ஒரு சண்டையிடல். சுருங்கக்கூறின் கண்ணையும் பாதுகாக்க வேண்டும், இனியையும் பாதுகாக்க வேண்டும், அதன் நேரம் பார்க்கவும் வேண்டும். கல்மண்ட ராமநாதபுரம் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறு ஊர்கள் அவை. காட்டுப்புறங்களை ஒரு பகுதியாகவும், நீர்த்தேக்கங்கள் மக்கள் குடியிருப்புகளை மறுபகுதியாகவும் உள்ளடக்கிய புதிய விஞ்ஞான வரவற்ற அந்த மக்களின் வாழ்க்கைக்கான ஆதாரம் நிறைந்த அந்த கிராமங்கள் விடுதலை புலிகளின் வரவினால் புலகாங்கிதம் அடைந்தன. புலிகளை கண்ட அவர்கள் எங்கடபடியில் என்று ஒரு பகுதி மக்களும், பெருசு என்று இன்னொரு பகுதி மக்களும் உரிமையோடு அழைத்தார்கள். விசுவுக்கு அந்த ஊர் மக்கள் வைத்த பெயர் சின்ன விசு. விடுதலை புலிகளின் அசைவுகளை எப்படியோ இந்திய படை மோப்பம் பிடித்து விடுவார்கள். இருப்பினும் இந்திய படைக்கு தண்ணி காட்டிவிட்டு காட்டுக்குள் உள்ள தமது அணிகளுக்கு உணவுப் பொருட்களையும் வேறு தேவையான பொருட்களையும் எடுத்துச் செல்லும் ஒரு சில போராளிகளுக்குள் விசுவும் ஒருவன். ஒரு தொகுதி பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் இந்திய படையோடு பல சண்டைகள் பிடித்தே செல்ல வேண்டியிருக்கும். சில வேளைகளில் சில சண்டைகளுக்கு பிறகு பொருட்களை இழக்க வேண்டியிருக்கும். அதற்கு மேலாக பல உயிர்களையும் விலையாக கொடுக்கவும் நேரிடும். இப்படி பல சண்டைகள் அந்த காட்டுக்கு இடம்பெற்றன. தோல் கொடுத்தவனை, சிலவளை உயிர் தந்தவனை, தப்பியோட வழியிருந்து நண்பனுக்காக சண்டையிட்டவனை, உணவு தனக்கு கிடைக்கும் வழி நண்பனுக்காக ஒருபடி சோற்றை காய்ச்சட்ட பைக்குள் வைத்து எடுத்து வருபவனை அந்த புலி வீரனை விட்டு செல்ல முடியுமா என்ன? இப்படித்தான் அந்த களச்சம்பவங்கள் இருந்தன. பலருடைய காட்டி கொடுப்புகள், பல சம்பவங்கள் விசுவுக்கு நீண்ட அனுபவங்களை கொடுத்தது. மிதிவடி ஆபத்தான நண்பன் என்பதை அவர்களுக்கு சொல்லியது. மிதிவடியின் மேல் போராளி சிவம் விழப்போகிறான் என்று தெரிந்ததும் சிவத்தை பிடிக்கப் போன விசுவின் வலது முழங்கைக்கு சற்றுக்கள் துண்டாடப்படுகிறது. இடக்கையிலே வேர்கள் அனைத்தும் சிதறின, உடல் முழுவதும் காயங்கள். சிவம் சாவோடு போராடி கொண்டிருக்க காயமின்றி தப்பி ஒருவன் தளத்துக்கு ஓடி சென்று தோழர்களோடு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தன் தோழர்களை பார்த்து கைகள் இரண்டும் இல்லமச்சான், கை இரண்டும் இல்லமச்சான் என அரைமேக்கத்தில் கூறத் தொடங்கினான். முகத்தில் வேதனையை காட்டிக்கொள்ளவில்லை, மனதில் வேதனைகள் இல்லாமல் இருந்திருக்குமா என்ன? 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வடமராட்சி கரை ஒரு எல்லையை நோக்கி காயப்பட்ட தம் சகதோழர்களோடு கல்மடவில் இருந்து புலிகள் அணி ஒன்று புறப்பட்டது. மெல்லிய உடற்கட்டை உடைய விசுவை சுமந்தவாறே போராளி ஒருவன் வேகமாக முன்னே நடந்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டிலே அறுவை சிகிச்சைகள் முடிந்து கைகளுக்கு போடப்பட்ட கட்டுக்களை அவிழ்க்கும் நாளும் வந்தது. விரல்கள் இல்லாத இடக்கையின் பெருவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையே காணப்படும் பகுதியை வெட்டி விரல் போன்ற ஒன்றை மருத்துவர் உருவாக்கியிருந்தார். டாக்டர், எனக்கு ஒரு விரல் எப்படியும் உருவாக்கி தர வேணும் என்று அவன் மருத்துவரிடம் கேட்டது வீண் போகவில்லை. நான் எவ்வளவோ நாட்டுக்காக செய்ய வேண்டி கிடக்கு என தனக்கென உருவாக்கிய அந்த விரலை மீண்டும் ஒருமுறை அவன் பார்க்கிறான். 1990 போராட்டத்தின் பட்டறிவு விடுதலை புலிகளின் புலனாய்வு செயற்பாட்டை நிறுவனப்படுத்த வேண்டிய தேவையினை தலைவர் அவர்களுக்கு ஏற்படுத்திய போது அதற்காக தெரிவு செய்யப்பட்ட அணியிலே விசுவும் இருந்தான். புலனாய்வு போராளிகளின் போக்குவரத்து வேலைகளையும் பொருள் மாற்றும் வேலையையும் விசுவே பொறுப்படுத்தான். இருந்தாலும் விசுவுக்கு மனம் கேட்கவில்லை. நான் சண்டைக்கு போறேனமான், எனக்கு புலனாய்வு வேலை சரி வருவதில்லை என்றான் அவன். விசுவின் மனநிலை அறிந்த பொறுப்பாளர் விசுவுக்கு சண்டைக்களத்தோடு தொடர்புடைய பணியை கொடுக்க தொடங்கினார். பின் இன்னும் ஒரு பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வணிகம், 50% பண லாபம், 50% புலனாய்வு லாபம். அவன் தன் போராட்ட வாழ்வில் கண்டிராத புதியதோர் பணி. சாரம் அரக்கி சேட்டு அரும்பிய தாடி அவனை வணிகனாக காட்டிக் கொண்டிருக்க ஒட்டிய உடலும் வெட்டிய கைகளும் அவனை போராளியாக காட்டிக் கொண்டிருந்தன. இந்த காலப்பகுதியில் கிளாலி நீரேரியில் தன் ஆயுதமான கோல் கொமாண்டோவை இழந்த துயர் விசுவை வாட்டி கொண்டிருக்க போகுமிடமெல்லாம் கோல் குமாண்டோ ஒன்றினை பொருத்தி எடுப்பதற்காக அதன் உதிரி பாகங்களை தேடி பெற்றுக் கொண்டார். அண்ணே, உங்களுக்கு கையும் இல்லை, பிறகின் ஆயுதம்? கேட்கக்கூடாத கேள்வியை போராளியொருவன் கேட்டே விட்டான். டெய், என்னதான் இருந்தாலும் சண்டையிட்டு தான் நாங்கள் நாட்டை பிடிக்க வேணும். நாட்டை பிடிச்ச பிறகு துவக்கு தேவைப்படும், வலிமையே வாழும் என்ற பொது விதி விசுவின் உணர்வுகளோடு பிரதிபலித்தது. பிற்காலங்களில் அவன் புலனாய்வு படையணியை பொருட்படுத்தான். விசுவின் கைகளுக்கிடையிலும் ஒரு மண்வெட்டி இருக்கும். அந்த மண்வெட்டியும் தன்னால் முடிந்ததை செய்யும். ஒரு இரவு வேவுக்காரன் பின்னால் வந்து அடிக்கையை தணித்த போது முதலில் தன் துப்பாக்கியை இயக்கி சண்டையிட்ட அந்த போராளி தம்பி உண்ட கோல் சர கட்டி கொண்டு பாடு அடிக்கடி விசு கூறுவதை நினைவுபடுத்திக் கொள்கிறார். அண்ணன், எங்களுக்கு ஒரு சண்டையும் குழுவதில்லை. காவலரில் நிற்கும் போராளி ஒருவன் கேட்டான், ஆமி என்ன வேவு பார்க்காமலேயே சண்டைக்கு வாரான்? நீங்கள் பல மறந்தால் அவன் எப்படி வருவான்? தனக்குள்ளும் அந்த கேள்வி இருப்பதை மறைத்தபடி இயல்பாக கூறுவான். ஓய்வாதலைகள் 2 1998 செப்டம்பர் 27 அதிகாலை 1:20 தோப்பிட்டோ வெடிக்க முட்கம்பி வேலி துண்டாடப்படுகிறது. முட்கம்பி வேலிகளை அகற்றி உள்ளே புகுந்த அணிகள் ஒரு அணி விசு தலைமையிலும் வலது பக்கமாகவும் இன்னொரு அணி அறிவு தலைமையில் இடது பக்கமாகவும் பிரிந்து சென்ற 10 நிமிடங்களில் தடை உடைக்கப்பட்டு பின்னிடம் பலமாக 1 கிலோமீட்டர் தூரமான படைவேலிகள் உடைக்கப்பட்டு பாதை கொடுக்கப்பட கண்டி வீதியை துண்டாடும் அணி தனது வேலையை சரிவரச் செய்தது. 4 திசைகளிலிருந்தும் புலிகளணியின் பாய்ச்சலாலும் முறிகளை வீச்சாலும் அடித்தளம் சீர்ந்து கொண்டிருந்தது. வெட்டையான இடங்களின் ஊடாக முன்னேறிய விசுவின் அணி உத்திரபுரம் வீதியின் அருகே இருந்த அந்த மாடிவீட்டின் பக்கத்து காவலரணையும் கைப்பற்றியிருந்தது. நேரம் 1:30 முதல் நாள் இரவு முழுவதும் விழித்திருந்து சண்டையிட்ட களைப்பு ஒவ்வொரு போராளியின் முகத்திலும் தெரிந்தது. விசு காவலரன் ஒன்றுக்குள் இருந்தார். எதிரியின் துப்பாக்கி ரவைகள் காவலரனில் பட்டு தெரித்துக் கொண்டிருந்தன. காவலரனின் ஊட்டையின் உடைய உள்ளே ரவை ஒன்று பட்டு தெரித்து விசுவின் மார்பை துளைத்து நின்றது. அந்த நிமிடம் நடக்கப்போதே விசு உணர்ந்தான். தன் கோல் கொமாண்ட துப்பாக்கி அருகில் நின்ற போராளியிடம் கொடுத்தான். தம்பி, பிடிச்ச இடங்களை திருப்பி அவன் பிடிக்க விடாதேங்கோ, நிலைமை அறிவுக்கு தெரியப்படுத்துங்கோ. அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மெல்ல மெல்ல அவன் உடல் இயக்கம் அந்த படைத்தலாளிப்பின் வெற்றி செய்தியை கேட்காமலே நின்றுவிட்டது. விளக்கு வைத்த குளத்தில் அணியை பொருட்படுத்த போது தன் முன்னே இருந்த 2 பொறுப்புகளையும் செய்து முடித்த நிறைவு அவன் முகத்தில் தெரிந்தது. 15 வருடங்கள் விடுதலைக்காக உழைத்த அந்த தீக்குச்சி வெளிச்சத்தை ஏற்றிவிட்டு மறைந்து விட்டது. பன்னிமண்ணில் ஆலங்குளம் துயிலுமில்லம் பிள்ளையன அவனை சுமந்து நின்றது. காலநதியில் அவன் வரலாறு என்றும் வாழும். லிப்டன்கள் விசுவின் மாவீரமகுடம் கேட்டோம்.
நன்றி சொல்லுகின்றோம், வணங்குகிறோம்.